புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 3:30 மணிக்கு புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சி நமது பண்பலையில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நமது நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் மனம் பிரார்த்தனை மந்திரம் என்ற புத்தக மதிப்புரையை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேர்களுக்கு வணக்கம். நான் கோ சுவாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் நூலக நிர்வாகி. இன்று நாம் கேட்க இருப்பது MS உதயமூர்த்தி எழுதிய மனம் பிரார்த்தனை மந்திரம் என்ற நூலின் மதிப்புரை. இந்நூல் கங்கை புத்தக வெளியீட்டால் வெளியிடப்பட்டுள்ளது. நூலின்றி அமையாது உலக என்ற இந்த நிகழ்விலே வாழ்க்கையின் தாத்பரியமே நல்லெண்ணங்கள் என்ற ஒரு சொற்றொடரில் அடங்கியிருப்பதாக எண்ணுவோம். நான் நல்லெண்ணங்களுக்கு மேலாக வாழ்க்கையை மேம்படுத்தும் எந்த உயர்ந்த சக்தியும் இருப்பதாக எனக்கு படவில்லை. என் எண்ணங்களில் நான் தோய்ந்து மிதந்து கொண்டிருந்த போது எனது வாசகர் ஒருவரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. எத்தனையோ கடிதங்கள் வருகின்றன என்றாலும் அக்கடிதம் என்னவோ மனதை கவி பிடித்து விட்டது. அனுதாபத்தை கவி பிடித்து விட்டது. அனுதாபத்தை தாண்டி துயரத்தையும் என்னுள் எழுப்பியது. சிந்தனைகளை மனம் சுமக்க நிலத்தில் நடந்தேன். இது என்ன சோதனை என்று அள்ளலூற்றது வாசகரின் துயரங்களை பகிர்ந்து கொண்டு எங்கோ மனம் முறையிட்டு கொண்டிருந்த மனித அறிவியலிலும் சாதனைகளிலும் நம்பிக்கை வளர்க்கும் விஞ்ஞான பயிற்சி பெற்றவன் நான். அப்படிப்பட்ட நான், நம் காலிலேயே நாம் நிற்க வேண்டும், நமது விதி நமது கையிலே என்ற சித்தாந்தங்களுக்கு மாறாக தியானம் செய்யுங்கள், ஞானிகளை தரிசனம் செய்யுங்கள் என்று கூறுவதாவது. இது விஞ்ஞான பயிற்சிகளுக்கு ஏற்றதா இல்லை என்று தர்க்கவாத அறிவு என்னை இடித்து கொண்டிருந்தது. யோசித்து பார்த்தேன். நம்மை மீறி ஒரு மகத்தான அறிவு இருக்கிறது என்பதை உணர்கிறேன். ஆனால் அதை ஒத்துக்கொள்வது, பிறர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வது எனது அறிவின் பெருமைக்கு இழுக்காகும் என்ற ஆணவ போராட்டம் என்னுள் உருவாகியிருக்கிறது என்பதை உணர்ந்தேன். அப்படி ஏற்றுக்கொண்டால் படித்தவர்கள் இதை பரிகசிப்பார்கள் என்ற பயமா? எல்லா வகை வாதங்களிலும் நான் என்ற நினைப்பு போய் கௌரவமாகவும் ஆணவமாகவும் என்னை முன்னே தள்ளி கொண்டிருப்பதை உணர்ந்தேன். இந்த உலகில் மூலாதார சக்தியை விட நான் பெரியவன் என்று எண்ண விரும்பும் நான் யார் என்ற எண்ணம் என்னுள் எழுந்தது. நமக்கு முன்பே எத்தனையோ பேர் இக்கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். நான் யார் என்ற கேள்வியுடன் தனது 17வது வயதில் வீட்டை விட்டு விடைக்கான கிளம்பிய ரமணர் பல புத்தகங்களின் வாயிலாக கேள்விக்கான பதிலை கூறியிருக்கிறார். ஆகவே நமது பிரார்த்தனை எளிதாயிற்று. எங்கள் வீட்டில் மாட்டியிருக்கும் படத்தில் உள்ள ரமணர் மாறாத புன்முறுவலுடன் என்னை நோக்கினார். தனி மனித வாழ்வில் போராட்டங்கள், பிரச்சனைகள், தாங்க முடியாத இன்னல்கள் என்று இருக்கத்தான் செய்கின்றன என்று வரும்போது நாம் எப்படி அவற்றை சமாளிக்கின்றோம்? எண்ணங்களை மாற்றி அமைப்பதன் மூலம் நாம் நமது எதிர்காலத்தை மாற்றி அமைக்கலாம். உண்மை எண்ணங்கள் என்பது வீட்டுக்கு ஒரு ஓடு போடுவது போல. வீட்டுக்கு புதிய ஓடுகள் போடலாம், மழை ஒழுகாது. ஆனால் ஓடுகளை தாங்க வேண்டிய சரங்கள், மரச்சட்டங்கள், மூங்கில் பிளாச்சுகள் சரியாக இருந்தால்தான் ஓடு நிற்கும். இல்லாவிட்டால் ஓடு விழுந்து விடும், கூரை விழுந்து விடும். ஓட்டை தாங்க சரங்கள் இருப்பது போல எண்ணங்களை தாங்க நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாவிட்டால் வாழ்வு என்ற கூரை விழுந்துவிடும். துயரங்களும் துன்பங்களும் மேவும் போது மனிதன் செல்லக்கூடிய நம்பிக்கை தரும் ஒரே இடம், புகழிடம் கடவுள்தான். கடவுள் என்றவுடன் பல கோயில் உள்ள சிலைகளை எண்ணிக்கொள்கின்றனர். இதைவிட அறியாமை வேறில்லை. கடவுள் என்னும் மூலாதார சக்தி, அடிப்படை சக்தி, எல்லாவற்றையும் இயக்கும் ஒரு மகத்தான சக்தி எங்கும் வியாபித்திருக்கிறது. நமது புலன்கள் செயல்படாத போது, சிந்தனைகளை உருமுகப்படுத்தும் போதும் நமது அந்த மூலாதார சக்தியுடன் தொடர்பு கொள்கிறோம். அந்த மூலாதார சக்தியை பிரபஞ்ச அறிவு என்று கூறுகிறார்கள். மனம் அப்படி உரிமைப்படும் போது நமக்கும் அந்த பிரபஞ்ச அறிவுக்கும் ஒரு பாதை தொடர்பு உண்டாகிறது. நமது குறைகளை, பிரச்சனைகளை அந்த பாதை வழியே உருட்டி கொண்டு போய் பிரபஞ்சத்தில் மூலாதார சக்தியிடமிருந்து அப்பாதை வழியே வரும் அறிவு சக்தி நமது துயரங்களையும் துன்பங்களையும் கரைத்து விடுகிறது. தர்க்க ரீதியாக எதையும் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கும் நிலையில் இருக்கும்போது நமது பகுத்தறிவின் மூலம் நல்லெண்ணங்களை உள்ளே விடலாம். துன்பமும் துயரமும் மேவும் போது பகுத்தறிவு வேலை செய்வதில்லை. காரண காரியம் காட்டும் அறிவு நமது தேவையை பூர்த்தி செய்வதில்லை. அந்நிலையில் ஆத்மா பற்றி கொள்ளும் இடம் நம்பிக்கை என்ற உயிர்நாடியாகும். அந்த நம்பிக்கை எனும் உயிர்நாடி நம் ஒவ்வொருவருள்ளும் இருக்கிறது. மனம் என்பது என்ன? நான் என்பது யார் ஏன் இந்த துன்பங்கள் சோதனைகள் என்று சிந்தியுங்கள். சிந்திக்க துவங்கும்போது நாம் ஆள ஆள உள்ளே உள்ளே போகிறோம். ஏதோ ஒரு புள்ளியில் எல்லாம் முடிவடையப் போகிறது. ஞானிகள் அதையே ஒளிப்பிளம்பு என்கின்றனர். அந்த ஒளிப்பிளம்பில் நாம் இந்த பிரபஞ்சத்துடன் ஐக்கியமாகி விடுகிறோம். அப்போது நான் யார் என்ற கேள்வி எழுவதில்லை. அப்போது நமது உடல் பற்றிய உணர்வு மறைந்து விடுகிறது. நாம் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கும் பிரபஞ்ச அறிவுடன் ஒன்றிவிடுகிறோம். மேனாட்டு மனோதத்துவ நிபுணர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் தீமை பயக்கும் மனநிலைகளை ஆராய்ந்திருக்கின்றனர். பயம், கவலை, வெறுப்பு, காமம், பகைமை, பொறாமை என்று மனிதனை அச்சுறுத்தும் அவற்றை வகைப்படுத்துகின்றனர். நமது மனவீட்டிலிருந்து இந்த குப்பைகளை அகற்றிவிட்டால் வாழ்க்கை நன்கு அமையும் என்பது அவர்களது எண்ணம். உண்மையும் அதான். ஆனால் யோசித்து பார்க்கும் இடத்தை இவை அனைத்தும் புறப்படும் இடம் மனம் என்பதும், அந்த மனம் ஒருமைப்படும் இடம் மூலாதார சக்தி என்பதும் புலனாகிறது. ஆக மூலாதாரத்தை சரிப்படுத்தும் போது, நேர்படுத்தும் போதும், அத்துடன் ஐக்கியமாகும் போதும் எல்லாமே சரியாகி விடுகிறது என்பதை உணர்ந்தேன். அதே அனுபவமும் கூறுகிறது. ஆகவேதான் மூலாதாரத்திலிருந்து புறப்படும் என்று பிரபஞ்ச அறிவை துணைக்கு அழைத்தேன். நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது எவ்வளவு நிச்சயமும் உறுதியும் நிறைந்த உணர்வோடு பார்க்கின்றோமோ, அவ்வாறு ஞானிகள் எல்லா பொருள்களிலும் பிரபஞ்ச அறிவை காண்கின்றார்கள் என்று பொருள்பட ராஜாஜி எழுதுகின்றார். ராமகிருஷ்ண உபநிஷத்தில் சொல்ல முடியாத ஒரு அந்த சக்தி நம் வாழ்வை தொடுகிறது. அதை நான் பார்த்ததில்லை, ஆனால் உணர்கிறேன் என்கிறார். மகாத்மா காந்தி பிரபஞ்ச அறிவு நம்மை சூழ்ந்திருக்கிறது. நாம் இதிலிருந்து தான் பிறந்தோம். இன்று நாம் இதன் ஒரு பகுதியாக இருக்கிறோம். அகை பிரபஞ்சத்தில் உள்ள காற்று, கல், மண், புல், பூண்டு, தாவரங்கள், மிருகங்கள், மற்ற உயிர்கள் அனைத்துடனும் நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. நமக்கு ஓர் உறவு இருக்கிறது. இதை நாம் உணரும்போது நம் மனோபாவம் வேறுபடுகிறது. அப்போது மற்ற உயிர்களுடனோ அசையா பொருள்களுடனோ தொடர்பு கொள்வது எளிதாகிறது. அப்போது நம் மனதில் ஒரு எளிமை பிறக்கிறது, ஆண்மை மறைகிறது. விழிப்பு பெற்ற அறிவின் வெவ்வேறு நிலைகளை மண்ணும் கல்லும் தாவரமும் மிருகமும் மனிதனும் ஞானியும் என்பது இந்து மதத்தின் ஒரு அடிப்படை கோட்பாடாகும். பல புகழ்பெற்ற பௌதிக விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சிக்கு அப்பால் இருக்கும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சக்தியை பிரபஞ்ச சக்தியாக முடிகிறது. மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் இன்று நமது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் உயிரும் அறிவும் இருப்பதாக அபிப்பிராயப்படுகின்றனர். ஒரு வகை கோளாட்டத்தின் போது தொங்கும் எல்லா கயிர்களையும் உயரே உச்சியில் முடித்திருப்பார்கள். அதுபோல பிரபஞ்சத்தின் எல்லா இயக்கங்களும் ஏதோ ஒரு இடத்தில் முடிந்திருப்பதாக ஆரம்பிப்பதாக தோன்றுகிறது. பிரபஞ்ச அறிவை காண முடியுமா என்று சிலர் கேட்கிறார்கள். அது சொந்த அனுபவம். அதை பல வழிகளில் பெறக்கூடும் என்று பெரியவர்கள் வழிகாட்டி போயிருக்கின்றார்கள். அறிவு மூலம், கேள்வி கேட்பதன் மூலம் உணர முயல்வதே ஞான வழி என்றும், பிறருக்கு தொண்டு செய்வதன் மூலம் அதை உணர முயல்வது கர்ம வழி என்றும், ஈடுபாட்டின் மூலம், உணர்வு மூலம், பக்தி மூலம் தொடர முயல்வது பக்தி மார்க்கம் என்றும் வகுக்கின்றனர். சில விஷயங்கள் நமக்கு அருகில் இருக்கும்போது அதன் முக்கியத்துவம் நமக்கு புரிவதில்லை. நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருள் என்பதனால் ஒரு வகை அலட்சியம், உதாசீனம் நம்மிடையே மேவுகின்றது. சில மனிதர்களின் அருமை பெருமைகளை அவர்கள் அருகில் இருப்பதனால் நாம் உணர்வதில்லை. நாம் பார்க்கும் வேலையிடத்தும் நாம் நெருங்குவதில்லை. நாம் பழகும் மனைவி மக்களிடத்தும் கணவனிடத்தும் இத்தகைய அசிரத்தையை சகஜமாக எழுதுகிறது. அதே போலத்தான் தத்துவங்களும் அவற்றை நம் முன்னோர் நமக்காக எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள், சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்பதனால் அந்த தெரிந்த விஷயம் நாம் அதை பூரணமாக உணர முடியாது செய்துவிடுகிறது. காந்தியம், யோகம், தியாகம், பரம்பொருள், தியானம் என்கின்ற பல வார்த்தைகளையும் நாம் கேட்டு கேட்டு அவற்றில் நமக்கு அலட்சியம், ஏன் வெறுப்பு கூட தோன்றுகிறது. அவையெல்லாம் அர்த்தமில்லாத வெறும் வார்த்தைகளாக நம் முன் நின்று வருகின்றன. அதனால் அதன் பொருளையும் அதன் பயனையும் பெரும்பாலோர் உணர்வதில்லை, ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்பதும் இல்லை. அறியப்படாத மனிதன், மேன் த அன்னோன் என்ற புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதிய பிரபல மருத்துவ விஞ்ஞானி அலெக்சி காரல் மனித மனத்தின் எழும் நம்பிக்கையை பற்றி குறிப்பிடுகிறார். கோயில் போன்ற சில புனிதமான இடங்களில் சில சமயம் திடீரென்று நோய் குணமாவதை பற்றி அவர் எழுதுகிறார். நோய் குணமாக உடலில் இயற்கையான ஒரு முறை செயல்படுகிறது, ஆனால் அதில் நமக்கு நம்பிக்கை சேரும்போது குணமாகும் முறை வேகமடைகிறது என்கிறார். 1% மக்கள் நாட்டில் தியானம் செய்வார்களா, அந்த நாட்டில் 10% குற்றமும் களவும் கொலையும் குறையும் என்று நமது ஊர் ஞானி ஒரு முறை குறிப்பிட்டார். தனி மனித தியான சக்தி சில காரியங்களை தனிப்பட்ட அளவில் சாதிக்கும்போது ஒரு சமுதாயத்தின் கூட்டு தியான சக்தி என்ன சக்தி? ஏன் பெரிய காரியங்களை பெரிய அளவில் சாதிக்க முடியாது? சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். பௌதிகத்தில் நிரந்தர மின்ஓட்டம் என்ற நிலை இருக்கிறது. அதே போல் தியான அமைதியில் இருக்கும்போது அங்கே ஒரு நிரந்தர ஓட்டம் ஏற்படுகிறது என்று ஒரு விஞ்ஞானி அதை வர்ணிக்கிறார். மருந்தின் துணை இல்லாமல் மனதை அமைதிப்படுத்துவது, உடலை அமைதிப்படுத்துவது ஒரு அபார சாதனை என்று மேனாட்டு மருத்துவ அறிஞர்கள் அபிப்பிராயப்படுகின்றனர். மருந்தின் மூலம் மனித மனதை கட்டுப்படுத்தும் போது நம்மை கட்டுப்படுத்தும் சக்தியை ஒரு வெளிப்பொருளிடம் ஒப்படைக்கிறோம். ஆனால் மருந்து இல்லாமல் மனித மனத்தின் மூலமே, அதாவது தியானத்தின் மூலம் கட்டுப்படுத்தும் போது நாமே எஜமானாளாக இருக்கின்றோம் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். விஞ்ஞானபூர்வமாக தியானத்தை அறிந்து கொள்ளும் போது படித்தவர்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுகிறது, நம்பலாம் என்று எண்ணுகின்றனர். விஞ்ஞானம் சுமார் 200 ஆண்டுகளில் வளர்ந்த அறிவு, மனித சமுதாயம் வளர வளர அறிவியல் காரண காரியம் காட்டும் அறிவியல் நாம் தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்து விட்டோம். நியாயமான முறையில் ஆதாரத்துடன் வாதம் செய்பவர்கள் நம்மை ஈர்க்கிறார்கள். ஆனால் நமது முன்னோர்களும் ஞானிகளும் சற்றென்று சில உண்மைகளை கண்டார்கள். வாதங்களினால் தங்களது தர்க்கவாத அறிவை திருப்திப்படுத்திவிட்டுதான் உண்மைகளை அறிந்து கொள்வேன் என்று அவர்கள் வாழாவிருக்கவில்லை. தியானம் என்பது புத்தர் காலத்தில் சைனாவுக்கு சென்று ஷேன் என்று பெயரை பெற்றது, ஜப்பானுக்கு சென்று சென் என்று ஆகியது. இப்போது அதையே சென் புத்த மதம் என்று அழைக்கின்றார்கள். சென் புத்த மத துறவிகள் மாணவர்களுக்கு குட்டி கதைகளாக தொகுத்த அந்த குட்டி கதைகள் எல்லாம் விடுகதைகளாக புதிர்களாக இருக்கின்றன. தர்க்கவாத அறிவின் பயனற்ற தன்மையை வெளிப்படுத்தி மாணவனை நேரடியாக உணரச் செய்யும் வழியே சென் மார்க்கமாகும். இவ்வுலகமும் இப்பிரபஞ்சமும் உருவாவதற்கு முன்னிருந்தே ஒரே பொருள்தான், மகாசூன்யம் என்கின்றனர். அந்த நிலையை ஜப்பானிய மொழியில் சட்டேரி என்று கூறுகின்றனர். அந்த உணர்வு எதை உணர்த்துகிறது? இப்பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்களிலும் ஒரே சக்தி உழவி நிற்பதை. இரண்டாவதாக, எல்லா பொருள்களும் உயிர்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டிருப்பதை, நாம் எல்லாவற்றிலும் இருக்கின்றோம் என்பதையும், அந்த எல்லா பொருள்களும் நம்மில் வாழ்கின்றன என்பதுதான் இந்த மகத்தான உண்மையாகும். இதனால் வாழ்க்கை ஒரு இனிமையுடன் அமைதியுடன் இயங்குகிறது. நமது ஆணவம், வறுமை, பயம், வலி, நோய், குறைகள் அனைத்தும் அங்கே அந்த எண்ணத்தில் ஒன்றாக கரைந்து மறைந்து விடுகிறது. மலையிடத்தும் மண்ணிடத்தும் சிறு குளவிகளிடத்தும் நாம் அன்பு செலுத்துகிறோம். புல்லும் நுண்ணுயிரும் ஒரே படைப்பின் வேறு உருவங்கள் என உணரும்போது நமது மனோபாவம் மாறுகிறது. இதிலும் ஒரு சகிப்புத்தன்மை அன்பும் நம்மிடையே பரவுகிறது, பொங்கி விழுகிறது. செய்யும் வேளையில் உயர்வு தாழ்வு இல்லை, அது ஒரு இயக்கம் என்று நமது பணிகளில் ஈடுபடுகிறோம். எதிரி என்று யாரும் இல்லை. இப்போது அறியாதவர்கள் தான் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் அனுதாபம் காட்டுகிறோம். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய். பகை நடுவினில் அன்புருவமான நம் பரமன் சாதாரண கவிஞனாக காண்பதில்லை, ஜோதியில் நிற்கும் ஞானியாய் குருவாய் நான் காண்கின்றேன். இந்த பிரச்சனைகளிலிருந்து, இந்த கஷ்டங்களிலிருந்து எப்படி மீளப்போகின்றேன் என நீங்கள் திகைக்கக்கூடும். உங்கள் பிரச்சனை பணப்பிரச்சனை, தொழில் பிரச்சனை மனதில் பாரமாக உட்கார்ந்து அழுத்தக்கூடும். பிரச்சனைகளை சமாளிக்க ஒரு வழி இருக்கிறது. உங்களை அழுத்தும் கஷ்டங்களிலிருந்தும் வாழ்வில் நீங்கள் விரும்பியதை அடையும் ஒரு வழி இருக்கிறது என்ற வாக்கியங்கள் அப்புத்தகத்தை திறந்தவுடன் என் கண்களில் பட்டன. யாரோ நம்மை மனதில் கொண்டு நமக்காக எழுதியிருப்பது போல் பட்டது. மேலே படித்தேன், நம்முள் இருக்கும் அந்த மகத்தான சக்தியை நாம் நமது பிரச்சனைகளுடன் அணுகும்போது வழி பிறக்கிறது. மனத்திலிருந்து பாரத்தை இறக்கி வைத்து விடுகிறோம், அவன் பொறுப்பு என்று விட்டு விடுகிறோம். மனம் லேசாகிறது. நாம் வழக்கம் போல அலுவல்களை கவனித்து கொண்டிருக்கும் போது நமது பிரச்சனைகளுக்கு வழி பிறக்கிறது. பிரச்சனைகள் தீர்கின்றன, எனது மனோபாவம் குறைந்தது. உலகில் பிரச்சனைகளின் விடுபட இது ஒரு இயல்பான முறை. இப்படித்தான் இயற்கை செயல்படுகிறது. இதையே மதங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றும், அவனிடம் பாரத்தை போடுங்கள் என்றும் வழி பிறக்கும் என்றும் கூறுகின்றன. ஒரு பிரச்சனை பற்றி கவலைப்பட்டவுடன் அதை மறக்க வேண்டும். மறந்தபோது நமது எண்ண சக்தி விடுபட்டு காரியம் செய்ய வெளியே போவதில்லை. வெளியே சென்று தன் சக்தியை செயலாக்க முடிவதில்லை. அடிக்கடி அதே எண்ணி ஊடாடி கொண்டிருக்கும் போது நமது எண்ண சக்தியை நாமே நசிக்க செய்கிறோம். விஞ்ஞானி தாமஸ் எடிசன் மின்சார பிரச்சனை வரும்போது உடனே சற்று நேரம் பூனை தூக்கம் போடுவாராம். அலெக்சி காரல் என்ற பிரபல மருத்துவ விஞ்ஞானி எழுதுகிறார், பாசத்தினாலும் மனிதன் இவ்வுலகின் அடிப்படை பொருளுடன் தொடர்பு கொள்ள முடியும். அப்போது மனிதன் காரண காரியமாக எதையும் சிந்திப்பதில்லை, பிரார்த்தனை உபயோகிக்கிறான். வாழ்க்கை எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை வாழ்க்கை பிரச்சனைகளும். பிரச்சனைகளில் இரவு பகலற்ற கஷ்ட நஷ்டங்கள் அற்ற ஒரு வாழ்வு வெறும் கற்பனையே. வாழ்வில் வரும் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் ஒரு பிரச்சனை அல்ல. அதை எப்படி அணுகுகிறோம், சமாளிக்கிறோம், அதை மேற்கறிக்க மீளுகிறோம் என்பதில்தான் எல்லாம் அடங்கியிருக்கிறது. பிரார்த்தனைக்குள்ள சக்தி மகத்தான சக்தி. பிரார்த்தனை பல சமயம் அதிசயங்களை சாதித்திருக்கிறது, நம்மால் நம்ப முடிவதில்லை. ஆனால் பிரார்த்தனையில் மட்டும் ஆழ்ந்த நம்பிக்கை இருந்துவிட்டால் அது பலனை பல வழிகளில் தோற்றுவிக்கிறது. ஆழ்மனதில் தீர்க்கமான பதிந்த எண்ணம் புற உலக தொடர்பு கொண்டு காரியங்களை சாதிக்கிறது. இது மனதின் பேரியல்பு. விஞ்ஞான உலகில், குறிப்பாக மருத்துவ உலகில் இது விளைவிக்கும் அதிசயங்களை மருத்துவர்களால் விளக்க முடிவதில்லை. யோகம், தியானம் இவற்றிற்கு அடுத்த நிலையில் எல்லோரும் ஈடுபடக்கூடிய ஒரு மன சாதனை இருக்கிறது என்றால் அதுதான் பிரார்த்தனை. பிரார்த்தனைக்கு தெய்வம் வேண்டும் என்பது இல்லை, ஆனால் தெய்வீகம் வேண்டும். ஒரு ஒருமைப்பட்ட உணர்வு, ஆழ்ந்த நம்பிக்கை தேவை. பிரார்த்தனை செய்யும்போது உள்ளே இருக்கும் ஏதோ ஒன்று உயிர் பெறுகிறது, புதிய துடிப்பு துவங்குகிறது. நீரில் ஏற்படும் அலை போல அந்த துடிப்பு புற உலகில் அதற்கேற்ற துடிப்பை, உயிரை உருவாக்குகிறது. பிரார்த்தனை படித்தவர்களின் அங்கீகரிப்பிற்காக காத்திருப்பதில்லை, அதே போல படித்தவர்களின் சந்தேகங்களையும் பொருட்படுத்துவதில்லை. அதே போல படித்தவர்களுக்கு மட்டும் பயன்படும் சாதனமும் அல்ல. நடுக்கடலில் தத்தளித்த ரிக்கன் பேக்கரியின் குரல் காலம் இடம் கடந்து போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர்கிறது, உதவி வருகிறது. ஆல்பர்ட் டென்ஷன் என்ற ஆங்கில கவி கூறுகிறார், நாம் கனவில் நினைப்பதற்கும் மேலாக பிரார்த்தனை அதிசயங்களை சாதிக்கிறது என்று. நம்மிடம் கொடுக்க ஒன்றுமில்லாத போது பிரார்த்தனை செய்யுங்கள், ஏனெனில் பிறருக்கு பிரார்த்தனையாக கொடுப்பது போல நல்ல பொருள் வேறில்லை. பிறருக்காக பிரார்த்தனை செய்யும்போது அங்கே சுயநலம் இல்லை. பிரார்த்தனை என்பது பொங்கி ஒளியும் உணர்வு, எதையோ தொடும் ஆழமான உணர்வு. தேவையின் அவசரம் அதற்கு ஆழத்தையும் வலிமையும் தருகிறது. பிரார்த்தனைகள் முக்கியமான பகுதி நம் வேண்டுகோளாக திரும்ப திரும்ப செல்வதாகும். திரும்ப திரும்ப ஒரு எண்ணம் நினைக்கப்படும் போது அது வலிமை பெறுகிறது, இதில் நம்பிக்கை பிறக்கிறது, நாளடைவில் நம்பிக்கை ஏறுகிறது. நம்பிக்கை ஏறிய எண்ணம் வலுப்பெற்று எண்ணம் அதற்கான செயல்களை நிகழ்த்துவது எளிதாகிறது. திரும்ப திரும்ப செய்யும் செயல் பழக்கமாகின்றது. நம்மால் நமது பழக்கத்தை விட முடியாது. பழக்கம் அவ்வளவு கஷ்டமாக இருக்கும்போது ஏன் நல்ல பழக்கத்தை நாம் மேற்கொள்ளக்கூடாது? திரும்ப திரும்ப கூறும் எண்ணம் மந்திர சக்தி பெறுகிறது என்று எழுதுகிறார்கள். எண்ணங்களிலிருந்து பலன் பெற திரும்ப திரும்ப என்பது ஒரு அற்புதமான உபாயம் என்று கூறுகிறார் ஒரு மகத்தான தத்துவ மேதையும். இந்த வழியை பின்பற்றியே நோயாளிகளின் நோயை குணமாக்கினார். அமெரிக்காவில் அரசியல் மாநாட்டிலிருந்து சாதாரண கூட்டம் வரை முதலில் பிரார்த்தனை செய்துவிட்டு துவங்குவார்கள். என்ன பிரார்த்தனை? ஆண்டவனே, இங்கு நாட்டையும் எங்களையும் பாதிக்கும் முக்கியமான முடிவு எடுக்கக்கூடியிருக்கிறோம், சரியான புத்தியை கொடு, எங்களுக்கு வழிகாட்டு என்று மாதிரியில் மதக்குருமார்கள் பிரார்த்தனை கூறுகிறார்கள். மந்திரம் என்பது என்ன? அது ஒரு சொல், ஒரு நாதம், ஒரு ஒளி, ஒரு நம்பிக்கை, ஒரு கற்பனை, நம்மையும் பிரபஞ்சத்தையும் இணைக்கும் ஒரு சூட்சமம். மந்திரம் ஒரு சொல், ஒரு நாதம். இத்தனை காலமும் இது வழி வழியாக குரு சிஷ்ய பரம்பரையாக வருகிறது. சீடனின் சாதனைகளின் வளர்ச்சியையும் மனப்பக்குவத்தையும் தேவையையும் அறிந்து குரு சரியான சமயத்தில் சீடனுக்கு மந்திரங்களை அருள்கிறார், காதில் ஓதுகின்றார். இது ரகசியமாக காப்பாற்றப்பட வேண்டும், யாரிடமும் கூறக்கூடாது என்ற சத்திய கட்டுப்பாடு இருக்கிறது. எண்ணங்கள் மனதில் தேக்கி வைக்கப்படும் போதுதான் அதிலும் ஆழம் இருக்கிறது, வளமை ஏற்படுகிறது என்ற நோக்கில் உயர்ந்த கருத்து தான் ரகசியம். அன்பு, கருணை, காதல், வலிமை, அறிவு, அழகு, மகிழ்ச்சி என்பன எல்லாம் வார்த்தைகள்தான். மகிழ்ச்சி எனும் சொல்லை மகிழ்ச்சி தருகிறது. அழகு எனும் போது அந்த அழகு நம் நெஞ்சை நிறைக்கிறது. அன்பு எனும்போது நம்மிடமிருந்து பிரவகிக்கும் ஓர் ஈடுபாடு நமக்கு வேண்டியவர்களுள் நம்மை பிணைக்கிறது. சொல்லுக்கதன் பொருள் ஆகவேதான் நம் குழந்தைக்கு பெயர் வைக்கும்போது சர்வ ஜாக்கிரதையாக வைக்க வேண்டும். பெயரிலிருந்து பொருள் சொல்ல சொல்ல வலிமை ஏறி அதுவே நமது குண இயல்பாக மாறிவிடும். இதை கவனம் வைக்க வேண்டும். வேம்பு என்ற பெயருக்கும் விக்ரமன் என்ற பெயருக்கும் உள்ள வேறுபாட்டை கவனியுங்கள். மேலும் அறிஞர்கள் கூறுகிறார்கள், காலகாலங்காலமாக உபயோகிக்கப்பட்டு வரும் வார்த்தைகளில் மனித நம்பிக்கையானது அந்த பொருளின் அர்த்தத்தின் வலிமை ஏற்றியிருக்கிறது. சாதகனின் மனதில் ஏற்படுத்தும் கற்பனைகள்தான் எல்லாமே துவங்குகின்றன என்று கூறுகிறார்கள் ஞானிகள். மந்திரத்திற்கு ஒரு உருவம் உண்டு, ஒரு நாதம் உண்டு, ஓடும் ஒரு நிறம் உண்டு. அதை நாம் மனத்தில் விரிய விடும்போது அதில் நமக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கும் போதும் அதிசயங்கள் நிகழ்கின்றன. புத்த மதத்தில் இச்சினி என்ற ஒரு இஷ்ட தெய்வத்தை உருவகப்படுத்தி சொல்கிறார்கள். இந்த மந்திரம் நம் மனதில் எத்தகையதொரு கற்பனையை உருவாக்குகிறதோ அதில்தான் எல்லாம் துவங்குகிறது. அதாவது கற்பனை என்பது நமது புலனுக்கு அப்பால் உள்ள ஒரு சக்தி நிலை. அங்கே நம் வீட்டை பற்றிய மனக்கற்பனையை எழுப்பினால் சிந்திக்கும் தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புலனாகாத சக்தி நம் கற்பனை மீது படிந்து படிந்து புலனுக்கு உட்படும் பொருளாக மாறி வெளி உலகில் நிகழ்விருக்கிறது. இப்படித்தான் அது அனுமானிக்க வேண்டியிருக்கிறது. நூலின்றி அமையாது உலகின்ற நிகழ்விலே இதுகாரம் செவிமடுத்த புதுகை பண்பலை சமுதாய வாணி நேயர்களுக்கு நன்றி.
நேர்களே, இதுவரை மனம் பிரார்த்தனை மந்திரம் என்ற புத்தக மதிப்புரையை நமக்காக தெளிவாக வழங்கிய திரு கோ சுவாமிநாதன் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.